திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதற்கு அடுத்தபடியாக பிராணாயாமத்தை தொடர்ந்து பிரத்யாகாரத்தை தொடர்ந்து தாரணை. தாரணைனா தரிக்க செய்தல், நிலை பெற செய்தல். இந்த பிராணாயாமத்தை விதிப்படி 12 செஞ்சா அந்த பிரத்யாகாரமாகிய இந்த ஓட்டற்ற மனம் கிடைக்கும். அதை 12 செஞ்சா தாரணை ஆகும் என்று மகாஸ்காந்த ஸ்லோகம் சொல்லுது. நமக்கு லிங்க புராணமும் இதே விஷயத்த வலியுறுத்துது. நம்மால சாமானிய வழிபாட்டுல இருந்து சிறப்பு வழிபாட்டுக்கு வரணும், தீஷை பெற்றுக்கொள்ள வேண்டும், சமய தீஷை பெற்றுக்கொள்ள வேண்டும், பஞ்சாட்சரத்தை உருவேற்ற வேண்டும், அதுக்கப்புறம் விசேட தீஷை, அப்புறம் அந்த நேரத்துல மூல மந்திரம் மாறும். அதற்கு அடுத்தபடியாக சிவ பூஜை செய்வதற்கு, அதிலாக பூஜை புற பூஜை செய்வதற்கு உரிமை வழங்கப்படுகிறது. அப்படியே அதை செய்து கொண்டே வரும்போது இந்த மாதிரி ஒரு யோக நிலைக்கு நாம் செல்ல முடியும். அதை பற்றின நம்ம சிந்திப்பதற்கு நம்முடைய இன்றைய உலக சூழல் வந்து அங்கனம் சிந்திப்பதற்கு இடம் அளிப்பதே கிடையாது. ஆனால் நம்முடைய புராணங்கள் மகாஸ்காந்தம் லிங்க புராணம்ல கண்டிப்பாக இதையெல்லாம் நமக்கு இந்த அட்டாங்க யோகத்தை எல்லாம் வலியுறுத்தி எடுத்து காட்டி இருக்கின்றது. யோக சூடாமணினே ஒரு நூல் இருக்கு, அந்த நூலும் அழகா சொல்லுது. 12 மாத்திரை அளவு. அந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணும்போது, பிரத்யாகாரம் பண்ணும்போது பிராணன் வந்து பிரம்மரங்கிற வரைக்கும் போகுதான். ஆக மிக அழகாக இது போன்ற நிலைகளை எல்லாம் எடுத்து சொல்லி, அப்படி அந்த பிரம்மரந்திரத்தை அடைந்த பிராணன் வந்து 25 விபலம் வரையில நிலைத்தால் அதுதான் பிரத்யாகாரம், 5 நாளிகை வரைக்கும் நிலைத்தால் அது தாரணை, 60 நாளிகை கால அளவு கூடிக்கிட்டே போகுது, அவ்வளவு தூரம் நிலைத்தால் அது தியானம், 12 நாள் நிலைத்தால் அது சமாதியில அந்த அட்டாங்க யோகத்தோட இறுதி வரைக்கும் கூட்டிட்டு போயிடுறாரு நம்மள. கோணா மனத்தை குறிக்கொண்டு கீழ்கட்டி வீணா தண்டோடே வெளியுற தான் நோக்கி காணா கண் கேளா செவி என்று இருப்பார்க்கு வாணால் அடைக்கும் வழி அதுவாமே அப்படின்னு சொல்றார். இந்திரிய வயப்பட்டு கோணாத மனத்தை குறிப்பா நிறுத்தி அது கீழ் நோக்காத வண்ண தடுத்து, அந்த வீணா தண்டுங்கிறது முதுகு தண்டு, அந்த இடகலை பிங்கலைகள்லாம் முதுகு தண்டுக்கு இருபுறமும் பின்னி செல்ல சுழுமுனை வந்து முதுகு தண்டோட உட்புறமாக விளங்குது. அதனால வீணா தண்டு ஊடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள என்ன பார்க்கணும், வெளியுற தான் நோக்கி, நடுநாடியின் வழியாக பரவெளிய பார்த்தது. பரவெளிங்கிறது சிதாகாசம், அதை கண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கருவி கரணங்கள் காரியப்படாது, அதனால கண்ணு விழித்திருந்தாலும் புலன் சென்று பற்றாது, காதுல பல ஒளிகள் வந்து விழுந்தாலும் சிந்தைக்குள்ள போகவே போகாது, அதனால காணா கண் கேளா செவி என்று இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. விழித்த கண் குருடாய் திரியும் வீரர்கள் பலரால், இல்லையா, அழகா சொல்றாங்க. ஆக அங்கனம் இருப்பதை பற்றி நமக்கு எடுத்து சொல்லி, இப்ப தானே சென்று புலன்களை பற்றுவதாகிய கண்ணையும் புலன்கள் வந்து பற்றி கொள்ளக்கூடிய செவியையும் கூறியதுனால இது போன்ற ஏனைய பொறிகளையும் நம்ம நினைத்து கொள்ள வேண்டியது. இந்த எந்த ஐம்பொறிகளும் காரியப்படாது என்று மிக அழகாக நமக்கு இதிலே உணர்த்தி இருக்கின்றார். சரி, மேலை நிலத்தினாள் வேதக பெண் பிள்ளை மூல நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியை ஏழை எழுப்பி இவளுடன் சந்திக்க பாலனும் ஆவான் பார்நந்தி ஆணையே அப்படின்னு அழகா சொல்றார். துவாதசாந்த நிலத்துல ஞான வடிவான சக்தி இருக்குது. மூலாதாரத்துல இருந்து எழக்கூடிய அப்படியே அந்த இறைவனை பொருந்த அங்க எழுந்தருளுவித்தால், அதாவது சக்தியோட சிவத்தை கூட வைத்தால் இளையவனாக இருக்கிறான். பாலனாவன என்றும் இளமையா இருக்கலாம், இது சிவன் மேல் ஆணை அப்படின்னு சொல்றார். அதாவது பெண் வந்து பராகாய வெளியிலையும் பிள்ளை வந்து மூலாதாரமாகிய அடிநிலையிலையும் இருக்கிறாங்க, ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சா இளமை விளையும் அப்படின்னு சொல்றார். வேதகம்னா ஞானம், வேதம்னா வேதகம். சரி, பாலன் பாலகன் சொல்ற மாதிரி வேதம் வேதகன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதக பெண் அப்படிங்கிறது சித்சக்தியை குறிக்கிறது. கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிதுள் இருத்தி மடைவாயில் கொக்கு போல் வந்திருப்பார் உடையாமல் ஊழி இருக்கலும் ஆமே அப்படின்னு சொல்றாரு. மூலாதாரத்தை அடைத்து பிராணவாயுவால அங்க இருக்க குண்டலியினியை எழுப்பி நடுவழியாக சுழுமுனையால் தாரண செய்து அந்த நீர் ஓடக்கூடிய மடையில கரையில காத்திருக்கும் தெரியுமா கொக்கு, ஒரு மீனோட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பொறி புலன்களை எல்லாம் மடக்கி யார் இருக்கின்றார்களோ அவங்களுக்கு அழிவில்லை, ஊழிக்காலம் வரையிலும் அழியாம அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்றார். இந்த கடைவாசலை கட்டிங்கிறது தான் என்னன்னா, கடைவாசல்ங்கிறது மூலாதாரம், காலை எழுப்பி கால்னா பிராணன், இடைவாசல் நோக்கினா சுழுமுனை, அதைத்தான் சொல்றார் இடைவாசல்னு. இருத்தி அப்படின்னு இனிது உள் இருத்தி, இருத்திங்கிறது தாரணை அப்படின்னு அழகா நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த தாரணை செய்வதால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் அடிக்கடி சொல்வது போலதான் இதெல்லாம் செஞ்சா நம்ம உடம்புக்கு நல்லது நல்லது நல்லதுங்கிறதத்தான் இந்த யோகா அப்படி எல்லாத்தையும் அப்படித்தான் நினைச்சு வச்சிருக்காங்க. ஆனால் மிக அழகாக இதை நாம் தெளிவாக செய்து கொண்டே இருந்தோம் என்றால் மனமானது புலன்கள்ல கலந்து வருந்தாது. அந்த கும்பகம் பண்றோம் இல்லையா, அந்த கும்பகத்தால் சிவத்தோடு கலந்த உயிராம் இல்லையா. அப்ப உயிர் வந்து என்ன செய்து சிவத்தோடு கலந்து இருக்கிறது, பிராணனை கும்பித்து ஜோதியோடு கலந்த அப்படின்னு சொல்ற அடுத்து ஆன்மா, அந்த ஆன்மா வந்து அங்க கலந்துருது அப்படின்னு அழகா நமக்கு, அதாவது மரணம் இல்லை என்று மரணம் இல்லா பெருவாழ்வுங்கிற மாதிரி வருது. வாய் திறவாதார் மனத்திலோர் மாடுண்டு வாய் திறப்பாரே வழியிட்டு பாய்ச்சுவர், வாய் திறவாதார் மதியிட்டு முட்டுவர், கோய் திறவாவிடில் கோளையும் ஆமே அப்படிங்கிறாரு. வாய் திறவாதார் அப்படின்னா மௌனமா இருக்கிறவங்க, பிராணன் வெளியே வரக்கூடிய வாயிலாகிய மூக்கு அதையும் இந்த இடத்துல சொல்றாங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா கும்பகம் செய்பவர்கள் அப்படின்னு பொருள் கொள்ளணும். அவங்க மனத்திலோர் மாடு உண்டு அப்படின்னா மாடுன்னா செல்வம், அவங்க மனத்துல ஒரு செல்வம் இருக்குது. அடுத்து என்ன சொல்றாரு, வாய் திறப்பாரே வழியிட்டு பாய்ச்சுவர், அந்த காற்றை வெளிப்படுத்தி பாய்ச்சுபவர்கள் இறந்து விடுவார்கள். வாய் பொளந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, யாராவது இறந்து போனா வாய் விட்டாச்சு வாய் ஆண்டு திறந்திருக்கு வாய் பிளந்தாருன்னு உலகில சொல்லுவாங்க. அதுதான் வாய் திறவாதார் மதியிட்டு முட்டுவர் அப்படின்னா மூலத்திலிருந்து, அதாவது மூலாதாரத்துல இருந்து ஆக்ஞா சக்கர வரையிலும் மூலக்கணல யாரு முட்ட விடுகின்றார்களோ அவங்க வாய் திறவாதார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மௌனமா இருக்கக்கூடியவங்க சந்திர மண்டலம் வரையிலும் பிராணனை செலுத்தி பிரம்மரந்திரம் வரைக்கும் குண்டலிய முட்டுபவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மூலாதாரத்துல இருக்கக்கூடிய குண்டலினிய கோய் திறவாவிடில் கோளையும் ஆமே, அப்படி வந்து அந்த குண்டலினி அடங்கியுள்ள அந்த மூலத்தை திறக்கல அப்படின்னா அவங்க கோழைத்தனம் உள்ளவர்கள் ஆவார்கள் என்று அதிலே நமக்கு உணர்த்துகின்றார். அப்போ எப்படி அந்த மூச்சு வெளிவரக்கூடிய வாயிலாகிய மௌனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த கும்பகத்துக்குள்ள ஒரு சிறப்பையும் இந்த பாடல்ல நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார். அடுத்து வாழலுமாம் பலகாலும் மனத்திடை போல்கின்ற வாயு புறம்படா பாய்ச்சுரின், ஏழு சாலேகம் இரண்டு பெருவாய்தல் பாளி பெரியதோர் பள்ளி அறையிலே என்று சொல்கிறார். தாரணை செய்தால் நம்ம நெடுங்காலம் வாழலாம் அப்படின்னு சொல்றார். அந்த பிராணனானது அங்க எங்க போக விடாம அகமுகமா நடுநாடியில பாய்ச்சுனா ஏழு சாளரங்கள், அதாவது சாலேகம்னா பலகணி, அந்த இப்ப நம்ம ஜன்னல்னு சொல்றோம், அப்புறம் ரெண்டு பெரிய வாயில்களை உடைய புகை, அதுல உள்ள ஒப்பற்ற பள்ளி அறையில பலகாலம் நாம் வாழலாம் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். அந்த ஏழு என்னதுலான்னு பார்த்தோம்னா கண்ணு ரெண்டு, காது ரெண்டு, மூக்கு துவாரம் ரெண்டு, வாய் ஒன்று, இரண்டு பெருவாயில்ங்கிறது கருவாயும் எருவாயும். இந்த பாலின்னு சொல்லியிருக்கிறது பாலின்னா குகைன்னு அர்த்தம், இந்த இடத்துல பாலிங்கிறது உடல், பள்ளியறை அப்படிங்கிறது சகஸ்திரதாரத்தை இந்த இடத்தை சொல்றார். அதாவது அந்த நம்ம ஏற்கனவே ஒரு பாடல்ல பார்த்தோம்ல, வேதக பெண் பிள்ளையும் மூலாதாரத்துக்கு கூடிய மூர்த்தியும் சந்திக்கும் இடம்னு பார்த்தோம் இல்லையா, அதைத்தான் இங்கே பள்ளியறை என்று சொல்லுகிறார். இந்த தாரணையால வேற என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெடுங்காலம் வாழலாம்னு இப்ப இவரும் சொல்லிட்டாரு ஒரு பாடல்ல. அடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நிரம்பிய ஈரைந்தில் ஐந்திவை போனால் இறங்கி விழித்திருந்து என் செய்வை பேதாய், வரம்பினுள் கோழி வழி செய்குவார்க்கு குரங்கினை கோட்டை பொதியலும் ஆமே அப்படிங்கிறார். மனம் அடங்கும் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த பத்து வாயுக்கள் அதுல ஐந்து வாயுக்கள் கழிந்தால் நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேக்குற மாதிரி இந்த சுழுமுனை வழியாக இதெல்லாம் அளவுபடுத்தி இயங்க செய்தால் குரங்க அடக்கி, கோட்டையில இருக்க குரங்க அடக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தசவாயுக்கள் என்னதெல்லாம் அந்த பத்து வாயுக்கள்? பிராணன், அபானன், மியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படிங்கிறது. அப்போ முதல்ல சொன்ன அந்த ஐந்து வாயுக்கள் அது பஞ்ச பிராணன் சொல்லப்படுது. அதெல்லாம் தாரணை பயிற்சியின்றி வீணா கழிஞ்சதுன்னா நீ என்ன செய்வாய் அப்படின்னு சொல்ற, பேதாய் அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். குரங்குங்கிறது மனச, கோட்டைன்னு அது உடல. அதனால நமக்கு குரங்க அதாவது உடம்ப, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனசை அடக்கி வைக்கணும் அப்படிங்கறத மிக அழகாக இதிலே எடுத்து காட்டியிருக்கின்றார். மேலும் தாரணை செய்யுங்கள் என்று வற்புறுத்துகின்றார். முன்னம் வந்தனர் எல்லாம் முடிந்தனர், பின்னை வந்தவர்க்கு என்ன பிரமாணம், 300 கோடி உருகதி பேசிடில் என்ன மாயம் இடிகரை நிற்குமே அப்படின்னு சொல்றார். முன்னே பிறந்தவர்கள் எல்லாம் இந்த யோக வழியில நிக்காம இறந்து போயிட்டாங்க, வந்தனர் எல்லாம் முடிந்தனர் அப்படின்னு சொல்றாரு. பின்னே வந்தவர்க்கு இறப்பில்லை என்பதற்கு ஏதாவது பிரமாணம் இருக்கு? அப்ப முன்னாடி வந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க, இப்ப பின்னாடி வரவங்களுக்கு எல்லாம் இறப்பில்லைன்னு சொல்றதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இறந்தவங்க எழுதி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நிலைகளை பேசுனா இதெல்லாம் நிற்குமா என்று கேட்கின்றார். அதனால என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்கிறது தான் பிரமாணம்னு கேக்குறாரு. இவங்க எல்லாம் பின்னாடி வர்றவங்க எல்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் வச்சிருக்கீங்க அப்படின்னு அழகா சொல்றார். அதனால அதாவது உலகமே சதம், இந்த எடுத்து இந்த எடுத்த உடம்பு தான் நித்தியம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களை எல்லாம் கூப்பிட்டு, உனக்கு முன்னாடி வந்த எத்தனை பேர் போய் சேர்ந்தாச்சு சிவயோக பயிற்சி செய்யாம, அடுத்து பின்னால வந்தவங்களாம் இருப்பாங்கிறதுக்கு பிரமாணம் இருக்கிறதா உன்னிடம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இறந்தவர்கள் அடையக்கூடிய கதியை எண்ணி பார்த்தா கோடிக்கணக்கான இருக்கு, அவங்க என்னென்ன கதிக்கெல்லாம் போவாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எச்சரிக்கையை சொல்லி, நீங்கள் தாரணை செய்து நீடு வாழ்க அப்படின்னு அறிவுறுத்துகின்றார். இந்த இடிகரை மாதிரிதான் இந்த உடல், இது எந்த கணத்திலையும் அழிந்து போய்விடும், இது நிக்கும்னு நினைச்சிட்டு நீங்க மெத்தனமாக வாழாதீர்கள் என்று நமக்கு ஒரு எச்சரிக்கையை தருகின்றார். சரி, அடுத்து அரித்த உடலை ஐம்பூதத்தில் வைத்து பொறுத்த ஐம்பூதத்தஞ்சி அஞ்சித்து ஆதியில் போந்து தெரித்த மனாதி சத்தாதியில் செல்ல தரித்தது தாரணை தற்பரத்தோடு அப்படின்னு சொல்றார். அரித்த உடல் அதாவது புலன்களால் அரிக்கப்பட்ட இந்த உடலை ஐம்பூதங்கள்ல ஒடுக்கி, அந்த ஐம்பூதங்களை சித்தம் முதலானவற்றில் ஒடுக்கி, அடுத்து ஆராய பெற்ற அந்த மனமானது, அந்த மனம் முதலிய அகக்கருவிகள் நான்கும் அதாவது அந்த அந்தக்கரணங்கள் நான்கும் சத்தம் முதலான தன்மாத்திரை ஐந்தில் ஒடுங்க, ஆன்மா தனித்து சிவத்தோடு ஒன்றி இருப்பது தாரணை. நிறைய பரிபாஷைகள் எல்லாம் கேட்டு குழம்பாம பரம்பொருளோடு ஒன்று இருப்பது தாரணை என்பதை நாம் மனதிலே இருத்தி கொண்டாலே இப்போதுக்கு நமக்கு போதும். அப்ப இந்த தாரணை செய்வதால் இந்த தேகேந்திரிய கரணங்கள் எல்லாம் அழிஞ்சு சிவத்தோடு சீவன் ஒன்று இருக்கும் என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தியுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக தியானம். தியானம்னா ஒன்றையே உண்ணுதல், உண்ணுதல்னா நினைத்தல், இடைவிடாது நினைத்தல். இப்ப ஒன்றுல நிலைத்த உள்ளம் வந்து வேறொன்ற பற்றாது, அதான் பற்றுதான் பற்றற்றான் பற்றினேன்னு சொல்றாங்க இல்லையா. அப்படி அப்படி ஒரு பற்றி நின்றால் அதற்கு பெயர் தியானம். இப்ப தாரணை செய்யப்பட்ட விஷயத்துல ஒன்றி இருக்கக்கூடிய நிலைதான், தாரணை செய்து அப்படி ஒன்றி இருக்கிறது தான் தியானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்க பாதஞ்சல யோக சூத்திரம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம மகேஸ்வரனை வேறற்ற நிலையிலிருந்து தியானிப்பது, அடுத்து பிரம்மத்தை இரண்டற்ற நிலையால் தியானிப்பது அப்படின்னு சாண்டில்யம் யோக தத்துவம் ரெண்டும் சொல்லுது. இந்த தியானமானது சகுண தியானம் நிர்குண தியானம்னு ரெண்டு வகைப்படுகிறது. சகுண தியானம்ங்கிறது மூர்த்தியை தியானிப்பது, நிர்குண தியானமாவது ஞான சொரூபியா இருக்கக்கூடிய பரசிவத்தை தியானிப்பது. இந்த சகுண தியானத்தை முறையாக செய்து கொண்டு வந்தால் அது சித்தித்தால் நிர்குண தியானம் சித்திக்கும் அப்படின்னு சிவபுராணத்தில் சொல்ல, சிவபுராணம் ஒரு நூல் இருக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. வருமாதி ஈரட்டுள் வந்த தியானம் பொருவாக புந்தி புலன் போக மேவல் உருவாய சக்தி பரத்தியான முன்னும் குருவார் சிவ தியானம் யோகத்தின் கூறு என்று சொல்லுகிறார். அந்த தாரணையில அப்படியே நிலைத்த தியானம் அதுல என்ன ஆகுது, ஒப்பற்ற புத்தி தத்துவம் புலன்களையும் அவற்றால் எய்தக்கூடிய போகங்களையும் கடந்து நிற்றல், அதாவது உருவாகிய சக்தியை தியானிக்கிறது. அதனால அதுக்கு பேரு பரத்யானம்னு பேரு. குரு வடிவாக எண்ணக்கூடிய சிவ தியானம், இந்த ரெண்டு கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இறைவனுடைய அறிவாற்றலை வந்து உருவாக தியானித்தல், சக்தியாக தியானித்தல், அதுதான் பரத்யானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தன்னு கரண உபோன போகங்கள்ல ஒன்றி இருப்பதை காட்டிலும் இது வந்து மேலானது என்பதை குறிப்பதற்காக பரத்யானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சகல தியானம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து ஞானமே வடிவான குருவாய் உன்னி தியானம் பண்றது வந்து சிவ தியானம் சொல்லுவோம். அது நிஷ்கல தியானம், சக்தியை நினைந்து செய்வது சகல தியானம் என்றும் சிவத்தை நினைந்து செய்வது நிஷ்கல தியானம் என்றும் இதிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ரொம்ப வாழ்க்கையில வந்து துன்பம் வராத வரையில கடவுளை யாரும் நினைக்கிறதே கிடையாது. துன்பம் வந்த உடனே கடவுளை நினைக்கிறது வழக்கம் போலதான். கடவுள் இருக்கிறாராங்க ஐயம், அவருக்கு இரக்கம் கிடையாது கருணை கிடையாது, ஏன் அருள் செய்யல, எதற்காக இப்படி துன்ப, கடவுளுக்கு நம்மளை துன்பப்படுத்துறதெல்லாம் அவரோட குணமே கிடையாது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புண்ணாக்கி. இந்த திருமந்திரத்துல ஒரு சொல்லு வருது, புண்ணாக்குன்னா வருத்துறதுன்னு அர்த்தம். ஒரு தந்தை வந்து தன்னுடைய பிள்ளைய கம்பால அடிக்கிறார், எதுக்காக, தவறுல இருந்து திருத்துவதற்காக. அது போல தயாநிதியாகிய சிவபெருமான் வந்து நம்மை வருத்துவது எதற்காகனா நம்மை உயர்த்துவதற்காக, நாம் உய்வதற்காக. அதைத்தான் அழகாக அந்த வந்த பாடல் இல்லை, அழகாக தியானத்தின் பயனாக நாம் நல்ல நிலையை அடைய முடியும் என்று நமக்கு இதிலே சொல்லி, அதற்கு அடுத்தபடியாக ஒரு பொழுதுன்னார் உடலோடு உயிரை, ஒரு பொழுதுன்னார் உயிருள் சிவனை, ஒரு பொழுதுன்னார் சிவனுரை சிந்தையை, ஒரு பொழுதுன்னார் சந்திர பூவையே அப்படின்னு சொல்றார். எதற்காக இப்படி உலகவர்கள் தியானம் செய்யாமலே இருக்கின்றார்கள் என்று இறங்கி கூறுகின்றார். ஒரு காலமாவது அந்த உடலோடு இருக்கக்கூடிய உயிரை நினைக்க மாட்டேக்காங்க, உயிருக்கு உயிராக்கக்கூடிய சிவபெருமானை நினைக்க மாட்டேக்காங்க. அதாவது உயிரை உடலோடு இருக்கக்கூடிய உயிரை நினைக்கிறது இல்லை, உயிரோடு இருக்கக்கூடிய சிவத்தை நினைப்பதில்லை. அடுத்து அந்த சந்திர மண்டலத்தில் உள்ள சக்தியையும் நினைப்பதில்லை. இவங்களுடைய அறியாமை இருந்தவாறு என்ன என்று வருந்துகின்றார். அதனால அந்த சந்திர பூன்னு ஒரு சொற்றொடர் வருது. ஆக்ஞா சக்கரத்துல வெண்ணிறமான தாமரை பூ போல விளங்குவதால் சந்திர பூ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கன்னு அனுபவ உரையில நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மனத்து விளக்கினை மான்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி அனைத்து விளக்கும் திரியொக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே அப்படின்னு சொல்றார். மனசுக்குள்ள எப்படி விளக்கு ஏற்ற வேண்டும், மனசுல விளக்கா விளங்கக்கூடியது சிவபெருமான். இப்போ ஆணவத்தோட வலிய அவர் ஒடுங்க செய்கின்றார். அழகாக நினைப்பவர் மனமணி விளக்கை அழகா சொல்றார். திருமுறையில வந்ததேதான், நம்ம இங்க தேவாரத்துல வந்ததேதான், இங்க நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விளக்கு இருந்தால் அங்கே இருள் மாய்வது போல சிவம் பிரகாசித்தால் ஆணவத்தோட வலிமையானது குன்றிவிடும் என்பதை நமக்கு சொல்லி நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஒன்று இருத்தலே நம்ம கிட்ட இல்ல. ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எங்க நம்ம இருந்தார் அல்லவா, அது மாதிரி ஐந்து பேரறிவுலையும் சிவப்பரம்பொருள் ஒன்றைத்தான் நாம் பற்றி இருக்க வேண்டும் என்று நமக்கு அழகா சொல்லுகின்றார்கள். அந்த மாயா விளக்கு அப்படின்னா நிலை மாய்தல் இல்லாத விளக்கு, நிலைவேருடைய விளக்கு என்று மிக அழகாக சொல்லி இறைவன் வந்து நம்ம மனசுக்குள்ள வருவார். அந்த மனத்தினுள் மன்னிய மன்னே என்றும் பூங்கோயிலுள் புக்கு போகாது இருந்தாரு அப்படின்னு திருமுறைகள்ல பல இடங்கள்ல வரும். அதெல்லாம் இந்த கருத்தை தான், அதாவது நம் மனத்தை விட்டு இறைவன் அகலாது இருக்கின்றார். யோகத்தை எடுத்துக்கொண்டோம்னா யோகத்துல ஹடயோகம் இருக்கு, ராஜயோகம் இருக்கு, இது போல எத்தனையோ யோகம் இருக்கு. ஆனா எந்த என்ன யோகம் சிறந்தது அப்படின்னு சொன்னா தியான யோகம் தான் சிறந்தது. அதனால் கண்டிப்பாக தியானம் செய்ய வேண்டும். தியானிப்பவர்களுடைய தியான பொருளாக சிவபெருமான் இருக்கின்றார் என்று மிக அழகாக சொல்லி, பிராணாயாமத்தோட தியானம் செய்தால் நமக்கு மரணம் இல்லை என்பதையும் நமக்கு சொல்லி, அந்த தியான நிலையில் இருந்தால் அவர்கள் எதையெல்லாம் அறிய முடியும், ஒரு நுட்பமான ஒலிகளை எல்லாம் அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். தான் நம்ம சேரமான் பெருமாள் நாயனாருக்கெல்லாம் பூஜை முடிவுல சிலம்போசை கேட்டதுன்னா எப்படி கேட்டது அது நமக்கு தெரியாது. நாம இதேனோ பூஜை பண்றோம், நமக்கு அது போன நம்ம வீட்டுல அடிக்கிற மணி ஓசை மட்டும்தான் நமக்கு கேக்குது. அதனால அது என்ன என்று நமக்கு தெரியாமல் நாம் திணறிக்கொண்டு இருப்போம். ஆனால் அதற்கெல்லாம் இந்த அட்டாங்க யோகத்திலே தியான முறையில வந்து அந்த தியானத்தில் யாரு விளங்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அதெல்லாம் புலப்படும் என்று மிக அழகாக நமக்கு அறிவுறுத்தியுள்ளார் திருமூல தேவன். அவரை விட வேற யார் இதை அறிவுறுத்த முடியும்? சும்மா சாமானியமாக ஒரு 30 நிமிஷம் தியானம் பண்ணணும், அல்லது ஒரு 30 வாரம், 30 நாட்கள், அல்லது 30 மாதங்கள் அப்படிலாம் இல்லை. 3000 ஆண்டுகள் தியானம் பண்ணியிருக்கிறார், யோக நிலையில இருந்திருக்கிறார். எந்த அளவுக்கு யோகம் பண்ணி யோக நிலையில் இருந்தார் இறைவன், இவருக்கு இத்தகு உன்னதமான விஷயங்களை எல்லாம் உணர்த்தி இருப்பார். எங்கேயோ நாம செய்த ஒரு புண்ணியம், பெருமானோட பெருங்கருணை, அதனால நமக்கு அவர் வந்து அந்த கைலாயத்து ஒரு சித்தரை பூலோகத்துக்கு வர வச்சு அவரை மூலங்கிற ஒரு மானிடன் உடம்புக்குள்ள புக வைத்து நம் பொருட்டு இங்க தங்க வைத்து அவர் மூலமாக நமக்கு இந்த திருமந்திரத்தை வழங்கினார் என்று சொல்லி குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, வாழி நான்மறை வாழிய சைவனூல், வாழி மன்னவர் செங்கோல், மனுநெறி வாழி, நீள்முகில் வையகம் யாவையும் வாழி, வாழி வளநகர் காஞ்சியை என்ற வாழ்த்தினை சொல்லி, இந்த ஒரு அரிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு குருவர்களாலும் திருவர்களாலும் தான் கிடைத்தது என்பதால் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருமூல தேவ நாயனார் இதிலே இன்று கூறியதையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று உங்களிடம் வேண்டிக் கொண்டு விடைபெறுவது தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன், திருச்சி செம்பலம்.